இவ்வளவுதான். சேர்ந்து விட்டு சேராமல் நினைத்துக் கொள்வார்கள் என்பது கிடையாது. அப்படி இருந்தா ரொம்ப பிரச்சனையா போயிடும், ஏன் குளிப்பு கடமை ஆயிடும். விளங்குதா இல்லையா? அப்ப குளிப்பு கடமையானதுக்கு பிறகு குளிக்காம அவங்க தொழு வச்ச மாதிரி ஆயிடும். பாருங்க, அதுக்குதான் இவங்க பேசும் பொழுது எந்த இடத்துல இவங்க மாட்டிப்பாங்களோ அப்ப ஹதீசனுடைய வார்த்தையை படிச்சு காட்டி அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. நம்பர் இருக்கு பாத்துக்கங்கன்னு ஒரு 10 நம்பரை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் உட்கார்ந்துருக்கவங்க யாரும் போய் பார்க்கவே மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். அதனாலதான் இதை பத்தி எங்கெல்லாம் அவங்க பேசுறாங்களோ அங்க பாருங்க, நம்பர் பாட்டுக்கு பறக்கும். அப்படியே ஒரு இடத்துல கூட அந்த கிதாபை பிரிச்சு அந்த அரபி வாக்கியத்தை படிச்சு இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு வாசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வாசிச்சா மாட்டிப்பாங்க. என்ன இருக்குது ஹதீஸ்ல? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுஹையல், ஒரு எண்ணம் தோன்றும். எப்படி? எங்களிடத்திலே சேருவதற்காக வந்திருப்பார்கள், ஆனால் சேர்ந்திருக்க மாட்டார்கள். தான் சேர்ந்து விட்டதாகவே, தனது ஹாஜத்தை நிறைவேற்றிக் கொண்டதாகவே நினைத்து விட்டு திரும்பி சென்று விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ் திருப்பி பாதுகாத்தா பாருங்க. ஆனா அதே நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க, அங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த சந்தேகமே இல்லை. குர்ஆன் இறங்கி இருக்கிறது, குர்ஆனை ஓதி காட்டினார்கள், ஏற்கனவே இறக்கப்பட்ட குர்ஆனை தொழுகையிலே ஓதி இருக்கிறார்கள், அங்கெல்லாம் எந்த தப்புமே வரல. ஏன் தப்பு வரல? அதனால மற்ற சஹாபாக்களுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழம்புறாங்கிற அந்த கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கா? ஒரு நாள் தொழுகையில தப்பு வந்தா சரி, மனிதர்களின் அடிப்படையில் தப்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தடவை தொழுகை வைக்கும் பொழுதும் 3.5 4.5 குழப்பம் வந்தா கண்டிப்பா ஏதோ ரசூலாக்கு ஏற்பட்டுச்சுன்னு சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்குமா இல்லையா? அதனாலதான் இந்த சூனியம் செய்யப்பட்ட செய்தி என்பது யாருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார், அதுலேயும் குறிப்பா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. விளங்குச்சுங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு தெளிவான ஒரு சம்பவத்தை ஆயத்தை ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. இது நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தவிர, மஸ்ஹூருங்கிற அந்த வார்த்தை வருது பாத்தீங்களா, பாத்தீங்களா? ரசூலாக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்கள அல்லாஹ் அநியாயக்காரன்னு சொல்றான். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பாத்தீங்களா? அடுத்தது என்ன? சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப ரசூலாக்கு மறதின்னு சொன்னா அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குமா? குர்ஆன் தொழுகு வச்சது என்ன ஆகும்? ஷரியத்து என்ன ஆகும்? அப்ப எதை வேணுமானாலும் ரசூல்லா அந்த காலத்துல அந்த 6 சொன்னதுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுடலாமே. இப்படி எல்லாம் பாமர மக்களை போட்டு குழப்புடா, கடைசியில் அவன் என்ன செய்வான்? ஆமாங்க, நீங்க சொல்றதாங்க சரின்னு. புரியுதா? நீங்க கண்டிப்பா இன்ஷால்லா அந்த சிடி பாருங்க. புரியுதா? சூனியங்கிற அந்த டாபிக்ல தனியா ஒரு 3 ஒண்ணு இருக்கு, 1.5 தனியா ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா அதை பார்க்கணும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப அக்கீதாவுடைய பாடத்துல நம்ம பார்ப்போம் இதை எப்படி இவங்க குழப்புறாங்கன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்விற்கு குர்ஆன்ல முகம் என்ற வார்த்தை சொல்லப்படுது, அதே போல எதுன் என்ற வார்த்தை சொல்லப்படுது, அதே போல ரிஜுன் என்ற வார்த்தை சொல்லப்படுது. இப்ப இவங்க என்ன செய்வாங்க? இப்படிலாம் சொன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கற்பனையை செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கற்பனையை மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் வந்து நம்மளை திட்டிவிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன செஞ்சாங்க? குர்ஆன்ல ஒரு வசனம், மக்கள் எல்லாரும் ஓதக்கூடிய வசனம், தெரிஞ்ச வசனம், லைச கமிசலிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. ஓகே, பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க அவனை போன்று எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு வந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கை இருக்குங்கிறீங்க? அப்ப நீங்க அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கிட்டீங்களே. புரிஞ்சுதா? அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு இருக்கக்கூடிய வசனத்தை கண்ணு நீங்க அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கிட்டீங்களா? அப்ப நம்மள மாதிரி கண் இருக்கு கை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னா அப்ப சொல்லாதீங்க முடிச்சு. அப்ப என்னங்க செய்யணும்? 3 விஷயம். 1 என்ன? அந்த எதுங்கிற வார்த்தையை வச்சுக்க, ஆனா கையின்னு சொல்லாத. எதுங்கிற வார்த்தைய வச்சுக்க, ஆனா கையின்னு அர்த்தம் சொல்லாத. உற்று அர்த்தம் கேட்டா அர்த்தம் தெரியாதுன்னு சொல்லிடு, அல்லாக்கு தெரியும் சொல்லிடு. 1. இது பார்க்கறது கூட பரவாயில்லையேன்னு தெரியலாம், ஆனால் இதுவும் வழிகேடு. எதற்கு அல்லாஹு தாலா நமக்கு அர்த்தத்தை கற்பித்து கொடுத்தானோ அதற்குரிய அர்த்தம் எனக்கு தெரியாது என்று மறுப்பது வழிகேடு. புரிஞ்சா இல்லையா? 2 அர்த்தம், 2 என்ன செய்வாங்க, என்ன செய்யலாம்? இப்ப ஒன்றும் இல்லை, அது கையின்னு சொல்லப்பட்டா நம்ம கையின்னு எடுத்துக்க கூடாதுங்க. கை என்பது என் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அர்த்தம் என் பலம் ஓங்கி இருக்கு, என் பேர் ஓங்கி இருக்குன்னு விளங்குகிறோமா இல்லையா? அப்ப கைங்கிறத பலம்னு அர்த்தம் வச்சுட்டு போயிடுங்க, கைங்கிறத பலம்னு அர்த்தம் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்றான். ஒன்று தஃவீல், அர்த்தமே தெரியாது உற்றுங்க அல்லாட்டன்னு சொல்லிடுறது. இரண்டாவது தஃவீல், அதனுடைய அர்த்தத்தை மாற்றி விடுவது, அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை சொல்லி அர்த்தத்தை மாற்றி விடுவது. இன்னொன்று தஃவீல், அர்த்தமே சொல்லாதீங்க, அர்த்தத்தையே மாற்ற வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம வந்து அர்த்தமே இல்லாத ஒன்றுங்க. இதெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது அரபி மொழியில் உள்ள வார்த்தையாக இருந்தாலும் கூட நம்ம அதுக்கெல்லாம் அர்த்தமே தேடக்கூடாதுங்க, அர்த்தமே இல்லைங்க, அப்படியே விட்டுருங்க. முடிச்சு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மூன்று வழிகேடு. அவங்க இந்த மூன்று வழிகேட்டை மக்களுக்கு மத்தியிலே உள்ளார கொண்டு வருவதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன? லைச கமிசி ஈசி அல்லாஹ் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, அவனை போன்று எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், லைச கமிஸ்லிஹி ஷைஉன் என்பதற்கு உள்ள அர்த்தத்தை அல்லாஹ் அறிந்தவனா இல்லையா? கண்டிப்பா அறிந்தவன். அந்த அல்லாஹுதானே தனக்கு கை என்பதையும் சொல்லி இருக்கிறான், அந்த அல்லாஹுதானே தனக்கு கண் என்பதையும் சொல்லி இருக்கிறான், அந்த அல்லாஹுதானே தனக்கு மற்ற சிஃபத்துகளையும் சொல்லி இருக்கிறான். அப்ப ஆகவே நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் எப்படி இதற்கு அர்த்தத்தை நாடினானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இதற்கு அர்த்தத்தை நாடினார்களோ அந்த அர்த்தத்தை கொண்டு தான் நாமும் இதுக்கு அர்த்தம் வைக்கணும். சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி குர்ஆன்ல சொல்லப்பட்ட இதற்கு, குர்ஆன்ல சொல்லப்பட்ட இதற்கு எதுன் என்றால் எதுன்னு விளங்காதீங்க, ஐனுன் என்றால் ஐனுன்னு விளங்காதீங்க. அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தவிர அதுக்கு அப்படி விளங்கி கொள்ள கூடாதுன்னு இருந்திருந்தா அதை அப்படியே ரிப்பீட்டேஷன் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவை பற்றி பேசும்போது ஐன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, எதுன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அதே போல ரிஜுனன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே வார்த்தைகளை எடுத்து கையாண்டதிலிருந்து என்ன தெரிய வருகிறது, அது எல்லாம் அர்த்தங்கள் அறியப்பட்ட பொருள்கள், அறியப்பட்ட அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அவை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து அப்படியே பேசுறாங்க. அப்படி இல்லைனா இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் குழப்பிப்பாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வார்த்தைகளையே தொடாம எந்த வார்த்தையில குழப்பம் இல்லையோ அந்த வார்த்தையை கொண்டு தானே பேசியிருப்பாங்க. அப்ப குர்ஆனை விவரிப்பதற்காக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதே வார்த்தையை தான் கையாளுறாங்க, எது குர்ஆன்ல வந்திருக்குதோ அதே வார்த்தையை கையாளுறாங்க. அல்லாஹ் வானத்தில் இருப்பான், அல்லாஹ் அரசுக்கு மீது உயர்ந்திருப்பான், அதே வார்த்தைகளை கையாளுறாங்க. ஓகே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டுட்டான், அல்லாஹ்வும் கையாண்டு விட்டான், பயன்படுத்தி விட்டான், நபியும் பயன்படுத்தி விட்டார்கள். இப்ப சஹாபாக்களை வைங்க, சரிங்க, குர்ஆன்ல உள்ள அந்த வார்த்தைக்கும் ஹதீஸ்ல உள்ள அந்த வார்த்தைக்கும் நம்ம அப்படியே அர்த்தம் விளங்க கூடாதுன்னு இருந்திருந்தா அடுத்து சஹாபாக்களாவது என்ன செய்திருப்பார்கள், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்திருப்பார்கள். ஆனா சஹாபாக்களுடைய கூற்றுகளை பார்த்தா அவங்களும் எதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க, எப்படி குர்ஆன்ல அல்லாஹு தனக்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினானோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு என்னென்ன வார்த்தைகள் குர்ஆன்ல பயன்படுத்துறதை பயன்படுத்தினார்களோ அதை தான் சஹாபாக்களும் பயன்படுத்தி அல்லாவை புகழ்ந்திருக்கிறார்கள். அல்லாவை பற்றி சொல்லும் போது அப்படித்தான் அவங்களும் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம் தெரியலன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும், அல்லது வேறு அர்த்தம் எப்படி நீங்க சொல்ல முடியும், அல்லது அதனுடைய அர்த்தத்தை அல்லாவின் பக்கம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றால் அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி எடுத்து பேசியிருப்பாங்க, சஹாபாக்கள் எடுத்து எப்படி பேசியிருப்பாங்க, அதற்கு பிறகு தாபியங்கள் எடுத்து எப்படி பேசியிருப்பாங்க. அப்ப மூன்று விஷயங்களும் வழிகேடு. ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு அர்த்தம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து விடுவோம் என்று சொல்வதும் வழிகேடு. இரண்டாவது மாற்று அர்த்தங்களை சொல்வதும் வழிகேடு. அர்த்தமே இல்லாத உற்றுங்க அதை பத்தியே பேசாதீங்கன்னு சொல்றதும் வழிகேடு. அப்ப என்ன நாம் என்ன சொல்வோம், அல்லாஹ் தனக்கு எதை உண்டு என்று கூறினானோ அது அவனுக்கு தகுதியான வகையில் உண்டு, லைச கமிஸ்ரி ஷையுன், படைப்பினங்களை போன்று கிடையாது. எப்படி அல்லாஹ்வுடைய பார்க்கும் ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, கேட்கும் ஆற்றல் இல்ம் என்ற ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, படைப்புகளுக்கு இருப்பதை போல அல்ல என்று அல்லாஹ்வை நாம் பரிசுத்தப்படுத்துகிறோமோ அது போன்றுதான் வேறு என்னென்ன சிபத்துகள் அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி அல்லாஹ் அர்ஷிற்கு மீது உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான், அதே போல அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது, அல்லாஹ்விற்கு கண் இருக்கிறது என்று வேறு என்னென்ன சிபத்துகள் அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்படுகிறதோ அந்த சிபத்துகள் அல்லாஹ் அவற்றை தன் பக்கம் சேர்த்தது போன்று கண்டிப்பாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு தகுந்தார் போல், அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு ஏற்றவாறு, அந்த தன்மைகளில் எதுவும் படைப்பினங்களுடைய தன்மைக்கு ஒப்பானதல்ல, அந்த தன்மைகளில் எதுவும் படைப்பினங்களுக்கு ஒப்பானதல்ல. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து அல்லாஹ்வுடைய தன்மைகளாக எவற்றை எல்லாம் கூறினார்களோ அந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு உண்டு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு ஏற்றவாறு, படைப்பினங்களுடைய தன்மைக்கு ஒப்பானதாக இல்லை. அந்த தன்மைகளில் எதுவும் படைப்பினங்களுடைய தன்மைக்கு ஒப்பானது. புரியுதா இல்லையா? இப்ப இந்த யூதர்கள் விஷயமா அல்லாஹு தாலா மூன்று கண்டிப்புகளை கண்டிக்கிறான். எது யூதர்கள் தப்பு செய்தார்கள் என்று அந்த தப்பை கண்டித்தானோ அந்த மூன்று தப்பதான் இந்த தத்துவவாதிகள் செய்கிறார். யாரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வுடைய சிபத்துல விளையாடுகின்றார்களோ, யார் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வுடைய சிபத்துல விளையாடுறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த யூதர்களுடைய வேலையை தான் செய்யறாங்க. யாருடைய செயல்களை அல்லாஹு தாலா பழித்தானோ, அந்த செயல் தப்பான செயல் என்று கூறினானோ அதுதான் இவங்க செய்யறாங்க. இப்ப பாருங்க, சூரத்துல் பக்ராவுடைய 75வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் யூதர்களுடைய செயல்களை பற்றி. வசன நம்பர் மட்டும் எழுதி கொள்ளுங்க, பின்னாடி போய் பாருங்க. 75-78 வரைக்கும், அதே போல சூரத்துல் பக்ராவுடைய 79வது வசனம், மூன்று வழிகேடுகளையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டான். 75-79 வரை உள்ள வசனங்களில் யூதர்களிடம் இருந்த மூன்று வழிகேடுகள், அந்த வழிகேடுகளை தான் இந்த தத்துவவாதிகள் செய்கிறார்கள். புரியுதா? எப்படி யூதர்கள் என்ன செய்வாங்க பாருங்க, யஸ்மஊன கலாம் அல்லாஹ் ثُمَّ يُحَرِّفُونَهُ مِنْ بَعْدِ مَا عَقَلُوهُ. அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பார்கள், கேட்டதற்கு பிறகு அதை நன்கு புரிந்து கொண்டதற்கு பிறகு அதை மாற்றுவார்கள். தஹ்ரீஃப், அரபில் என்ன சொல்லப்படுறதுக்கு தஹ்ரீஃப், வார்த்தையை மாத்த பார்க்கறது அல்லது பொருளை மாத்த பார்க்கறது, வார்த்தையை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுது அல்லது பொருளை மாத்தப்பாங்க. இந்த மாதிரி தௌராத்தில் விளையாண்டாங்க, இன்ஜில விளையாண்டாங்க. இரண்டாவது என்ன, அமானிய, இது அவர்களில் உள்ள கீழ் அந்த நிலையில உள்ள கல்வி படித்தவர்களோ அல்லது பாமர மக்களோ அவங்க என்ன செய்வாங்க, இந்த பாருங்க எதுக்குங்க நம்ம சண்டைக்கு சச்சரவுக்கு போய்கிட்டு, ஒரு குட்டை இருக்குங்கிறது ஒரு குட்டை இல்லைங்கிறது நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு ஓதிக்கிட்டு எது இருக்கோ இருக்குது எது இல்லையோ இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்போமே, அதான் தஃப்வீத். அது என்ன தஃப்வீத், எதற்கு அர்த்தம் தெரியப்பட்டதோ அதுல உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காம அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, நாங்க வெறும் வார்த்தையை சொல்றோம் அவ்வளவுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மதுகபை சேர்ந்தவர்கள், அஷாரியாக்கள் என்று சொல்பவர்கள் பெரும்பாலானவர்கள் இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உள்ள முந்தைய நிலை எப்படி இருந்துச்சு, ஒன்று எதுன் என்று சொன்னா எதுன் என்று அர்த்தம் அல்ல, அதுக்கு பவர் சக்தி ஆற்றல்னு விளங்கி கொள்ளணும். இப்போ வஜுகுன் முகம் என்று வந்திருக்கிற முகம்னா முகம் கிடையாது, அது வந்து ஒரு அழகு சு குறிக்கக்கூடியது, அல்லாஹ் ஒரு அல்லாஹ்வுடைய அழகு அந்த மாதிரி குறிக்கக்கூடியது. இப்போ கால் அது ஒரு விதமான சக்தியை குறிக்கக்கூடியது. இப்படியே அர்த்தம் மாற்றிக்கிட்டே போனாங்க. இப்போ கொஞ்ச காலமா என்னன்னு சொன்னா, இப்போ குர்ஆன் ஹதீஸை தெரிஞ்ச மக்கள் போய் கேள்வி கேட்க கேள்வி கேட்க இப்போ கடைசியில் எந்த நினைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, சரிங்க இருந்துட்டு போதுங்க, அதுக்கு ஏங்க நம்ம போய் சர்ச்சை பண்ண, அதுக்கு ஏங்க அர்த்தத்தெல்லாம் சொல்ல, விட்டுருவோம் அல்லாட்டிய அர்த்தத்தை. இது கேட்கறதுக்கு அழகா தெரியுது, கேட்கறதுக்கு அழகா தெரியுது, ஆனா அது எப்படி அழகாகும், அது நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும்போது அர்த்தம் அறியப்பட்ட அரபி வார்த்தையில் அல்லாஹ் இறங்கி இருக்கும்போது, அர்த்தம் அறியப்பட்ட வார்த்தையில் அல்லாஹ் இறங்கி இருக்கும்போது, அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கும்போது, அதே வார்த்தையை சஹாபாக்கள் தாபீன்கள் பயன்படுத்தி இருக்கும்போது, அந்த அர்த்தத்தை நம்புறவங்க நீங்க எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை என்றால் வேறு அர்த்தமாக இருந்திருக்குமேனால், அல்லது அதனுடைய அர்த்தத்தை பற்றி நாம் பேசக்கூடாது என்று இருந்திருந்தா ஒன்று ரசூல்லா பேசியிருக்க மாட்டாங்க, அல்லது சஹாபாக்கள் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசாதீங்க, குரான்ல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்க அதை எடுத்து பேசாதீங்கன்னு தடுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்க பேசும்போது உங்களுக்கு வேற அர்த்தம் உங்களுக்கு சிந்தனைக்கு வரலாம், புரியுதா? அதனால தடுத்திருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, புரியுதா? அப்ப பாருங்க, ஒமின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய. அவர்களில் பலர் வேதங்களை ஓதுவார்கள், ஆனா ஓத மட்டும்தான் தெரியும், வேற அர்த்தத்தை தெரியவே ஒத்துக்கவே மாட்டாங்க, எதுக்குமே அர்த்தம் வைக்க மாட்டார்கள். அடுத்த கூட்டம் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த தத்துவவாதிகள் எப்படியோ அதே போலதான் அந்த யூதர்கள் குரான் அவங்களுடைய தௌரா செஞ்சுலாம் விட்டுட்டு அவங்க ஒரு சட்ட கிதாப்னு எழுதுவாங்க. எழுதிவிட்டு இதுதாங்க அல்லாவிடம் இருந்து வந்தது, இதுதான் தௌராத்துடைய சட்டம், இதுதான் விளக்கம் என்பதாக வேதத்தை விட்டு மக்களை ஒதுக்கிவிட்டு தாங்கள் எழுதிய புத்தகங்களை மக்களிடத்திலே கொடுத்து அதை படிக்க சொல்வார்கள். எப்படி அல்லா சொன்னாம், ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا. யார் தங்களுடைய கரங்களால் புத்தகங்களை எழுதி கொண்டு அதை மக்களிடத்தில் எடுத்து கொடுத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று கூறி காசுகளை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். இப்ப இந்த தத்துவவாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இப்ப மதரசாக்கெல்லாம் இருக்குல்ல, அங்க குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஒரு துளியை கூட எடுத்து அக்கீதா படிச்சு கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அவங்களுடைய தத்துவ அறிஞர்கள் அந்த தத்துவ கலையின் அடிப்படையில் எழுதி வச்சிருப்பாங்க, அதை தான் மக்களுக்கு எடுத்து கூறி அக்கீதானா இப்படித்தான் விளங்கிக்கணும், ஈமான்னா இப்படித்தான் விளங்கிக்கணும் என்பதாக இதுதான் அக்கீதா இதுதான் ஈமான் என்று வகுப்பு நடத்துவாங்க, புரியுதா? இப்ப யூதர்கள் செஞ்ச அந்த செயலும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலும் ஒரே மாதிரி இருப்பார். யூதர்களும் தௌராத்தை விட்டு மக்களை ஒதுக்கிவிட்டு தூரமாக்கி விட்டு விட்டு தாங்கள் சுயமாக அல்லாஹ்வை பற்றி புத்தகங்களை எழுதி வைத்துக் கொண்டு அதை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. இவர்களும் என்ன செய்கிறார்கள்? குர்ஆன்ல உள்ளதை உள்ளபடி நம்ப விடாம மக்களை, ஹதீஸ்ல உள்ளதை உள்ளபடி மக்களை நம்ப விடாம, அக்கீதாவை படிச்சு கொடுக்கறதா இருந்தா ஆயத்துல இப்படி இருக்கு எனவே இப்படி நம்பணும், ஹதீஸ்ல இப்படி இருக்கு எனவே இப்படி நம்பணும், அப்படி படிச்சு கொடுக்காம அவங்க ஒரு லாஜிக்கு கூறி அந்த லாஜிக் அடிப்படையில் அல்லாஹ்வை விளங்க வச்சு அதுக்கு பிறகு இப்ப குர்ஆன்ல அதுக்கு முரணான வசனம் வரும் பொழுது அதை உழைக்கிறது. ஒன்னு பொருள் சொல்லாதுன்னு சொல்றது, அல்லது பொருளை அல்லாவிடம் விட்டுடுன்னு சொல்றது, நீ பொருள் வச்சா நீ அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கி விட்டதாக ஆகிவிடும் என்று அவங்கள பயமுறுத்துறது, கடைசியில அர்த்தமே சொல்லாத விட்டுடு அப்படின்னு அவர்களை ஈமான பலவீனப்படுத்தி படிக்க மட்டும்தான் குரான செய்யணும், நீ குரான அர்த்தத்தை படிச்சுனா வழிகிட்டு போயிடுவ. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிவாசல்கள்லயும் சரி எங்க பயம் நடந்தாலும் சரி குரான் தர்ஜமாவே படிக்க விட மாட்டாங்க. எங்க முப்பாட்ட குரான் தர்ஜமா செஞ்சப்ப இவர் வழிகெடுக்க வந்தாரு நாங்க. ஏன்? அவங்க நம்பிக்கை என்ன? தர்ஜமாவை படிச்சா வழிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா தர்ஜுமால என்ன இருக்கு? இப்ப எதுல்லா அல்லாவுடைய கையின் இருக்கு, அப்படித்தான் அர்த்தம் பண்ணணும். அப்ப உடனே மக்கள் கையின உடனே இந்த கையை விளங்கிப்பாங்க போல இருக்கு, புரியுதா? அல்லாவுடைய கண்ணுன்னு வரக்கூடிய இடத்துல கண்ணுன்னு தானே அர்த்தம் பண்ணணும். அப்ப மக்கள் என்ன விளங்கிப்பாங்களா? தங்களுடைய கண்ணோட ஒப்பிட்டு விளங்கிக் கொள்வாங்க. எனவே குரானுடைய தர்ஜுமாவை நீங்க படிச்சுக்கிறா வழிகிட்டு போயிடுவீங்க அப்படின்னா. அதே போல ஹதீசுடைய மொழிபெயர்ப்பு வந்த காலத்துல ஹதீசுடைய மொழிபெயர்ப்பை நேரடியா படிச்சா வழிகட்டு போயிடுவீங்க. என்ன எதனால இப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்ப எதனால சொன்னாங்கன்னா, அதுல சொல்லப்பட்டபடியே நீங்க நம்பிக்கை கொண்டுட்டா அவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கை தப்புன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாவுக்கு கண் இருக்கிறது தப்புன்னு அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாவுக்கு கண் இருக்கு என்று சொல்வது தப்பு, அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று நம்புவது தப்பு, அல்லாஹ் நமக்கு மேல் வானத்துக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று நம்புறது தப்பு. அரசு என்பது குர்ஆன்ல வந்திருக்க மாதிரி அந்த அரசு அல்ல. இப்படி அவங்க தப்பு தப்பா விளங்கி வச்சுக்கிட்டு இப்ப தர்ஜமாவை படிக்கும் போது தர்ஜமாவை எப்படித்தான் இருக்கும்? அரசுனா அரசுன்னா இருக்கும், அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் உயர்ந்திருக்கிறான் தான் இருக்க முடியும், கையினா கையும் தான் செய்ய முடியும். அப்ப இப்படி படிச்சு அவங்க இவங்க அவங்க உள்டாவா விளங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு வச்சதுனால இவங்க என்ன சொல்றாங்க, இதை படிச்சீங்கன்னா நீங்க தப்பா விளங்கிப்பீங்க, நீங்க படிச்சா தப்பா விளங்க, நீங்க படிக்காதீங்க, நாங்க படிச்சுட்டு சொல்றோம் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன வேலை, நீங்க வெறும் குரானை ஓதிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க வெறும் குரானை படிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இன்று வரைக்கும் கூட பாருங்களேன், அவங்கள ரொம்ப பேரு குரான் தர்ஜமாவை படிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. குரான் தர்ஜமாவை அப்படியே படிச்சா கூட வேகமா வாசிச்சுட்டு அதையும் ஒரு பறக்கத்துக்கு வாசிச்சுட்டு போயிருவாங்களே தவிர, அதிலிருந்து படிப்பினை பெறுவோம், நேர்வழி பெறுவோம், புரிஞ்சு போவோம் என்பதற்காக படிக்க மாட்டாங்க, நல்லா பாதுகாக்கணும். அப்ப அந்த மூன்று விதமான தவறுகளை யூதர்கள் செய்தார்கள். இந்த வழிகட்ட கூட்டமும் அதே தவறைத்தான் இன்றும் செய்கிறார்கள். இப்ப பாருங்க, நம்மை பொறுத்தவரை எது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸிலே வந்து விட்டதோ முடிஞ்ச சொல்லதோ அது வந்து கோடி கிழிஞ்சாச்சு, நாம் அதை தாண்ட மாட்டோம். அவர்களுடைய வழிகேடு என்ன, சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் தங்களுடைய அறிவு என்ற ஒரு காரணத்தை சொல்லி அல்லது தத்துவம் என்ற ஒரு காரணத்தை சொல்லி அதை அவங்க மீறுவார்கள். அப்ப அதனுடைய விபரீதத்தை அவர்கள் அறியவில்லை. அது எவ்வளவு பெரிய ஒரு நிராகரிப்புக்கு சமமானது, எது ஹதீஸ் வந்ததற்கு பிறகு அந்த ஹதீஸை அறிவை காரணம் சொல்லியோ அல்லது தத்துவத்தை காரணம் சொல்லியோ மீறுவது என்பது நிராகரிப்புக்கு சமமானது. இப்ப பாருங்க, இமாம் புகாரியுடைய ஆசிரியர் ரஹிமஹுல்லா ஹுமைதீன் சொல்லி, அவர்களுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபி, புரியுதா, ஹுமைதி அவர்கள் ஷாஃபியுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க இடத்துல ஒருத்தர் வர்றார், வந்து ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர் கேள்வி கேட்ட உடனேயே கலாஃபிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா வ கதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னென்ன மாதிரி இதுக்கு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அறுக்க ஹதீஸ் இந்த அறுக்க ஹதீஸ்னு சொல்லி அவர் கேட்ட சில விஷயங்களுக்கு ஹதீஸை சொல்லிட்டாங்க. இப்போ கேட்டு வந்த மனிதர் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஷாஃபி இருக்கட்டும், இது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு கேட்குறாங்களா இல்லையா மக்கள், ஒரு ஆலிம்கிட்ட போய் பேசும்போது அந்த ஆலிம் ஹதீஸ் சொன்னா அது எங்களுக்கு தெரியும், இதுல உங்க கருத்து என்ன, இது அனுபவபூர்வமா நான் என் வாழ்க்கையில பார்த்தது அனுபவபூர்வமா, அன்றைக்குமா ஷாஃபி ரஹிமஹுல்லா நடந்தது அவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள், அதே போல பல அறிஞர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது பார்க்குறோம். இப்ப பாருங்க நம்ம என்ன செஞ்சோம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி, புரியுதா இல்லையா, என் மேலே ரொம்ப பேர் கோபம் வரும் பின்னாடி சொல்கிறேன். அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி நபீனா முஹம்மது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் சாஃப்டானவங்க, இதே இமாம் மாலிக்கிட்ட போய் கேட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ தெரிஞ்சிருக்காண்டி. இமாம் ஷாஃபிகிட்ட போய் கேட்டு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப சாஃப்டானவங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க, ஏப்பா என்னை நீ ஒரு சர்ச்சில் பார்க்கிறாயா அல்லது யூதர்களுடைய வழிபாட்டு தலத்தில் என்னை பார்க்கிறாயா அல்லது மஜூசிகளுடைய கோயிலில் என்னை பார்க்கிறாயா, நான் சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சதாலிசனம் கூறினார்கள் என்று. அதை கேட்டதற்கு பிறகு ஷாஃபிழி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறாயே, புரியுதா விளங்கல உங்களுக்கு. இப்போ நான் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு எப்படி ஒரு மாற்றமான கருத்தை சொல்ல முடியும், நான் என்ன சர்ச்சில் உட்காந்துக்கிட்டா இதை சொல்றேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, ஓ பைபிளத்துக்கு வையாக்கும் முதல்ல நான் தான் சொல்றதா உனக்கு பைபிள் அப்படின்றோம், புரியுதா இல்லையா, அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியா பாவம் மன்னிப்பே கேட்கக்கூடாது, வீட்டில் உட்காந்துக்கிட்டு அஸ்தகஃபிருல்லாவே ஓதக்கூடாது, யாரு ஒரு கிறிஸ்டின் யார்கிட்ட வந்து, பாதிரியார்கிட்ட வந்து, அதுக்கப்புறம் தான் அவரு தான் கேட்பார் உனக்காக வேண்டி, வாரத்துக்கு ஒரு தடவை அப்பத்து கொடுத்துட்டு அவரு தான் உனக்கு கேட்பாரே தவிர நீ நேரடியா கேட்க முடியாது. யகூதிகளுடைய கொள்கை அப்படி, ஒரு மஜூசிகளுடைய கொள்கை அப்படி, புரியுதா இல்லையா, நீ என்ன என்னை அப்படி நினைத்தாயா, என்னை ஒரு நசராணியாக நினைத்தாயா, சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு நசராணியாகவோ அல்லது யூத வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு யகூதியாக அல்லது ஒரு மஜூசிகளுடைய வணக்கத்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஜூசியா நினைச்சியா? நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றேன், ஓ கருத்து என்னன்னு கேட்கிறேன். எவ்வளவு கோபப்பட்டிருக்காங்க பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமாயிருச்சு. ஹதீஸு அது சஹிதான், ஆனா எங்க ஜமாத்துடைய நிலைப்பாடு இது? முதல்ல மதுகம்னு பேரை சொல்லி மக்களை வழி கெடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ஜமாத்துடைய பயதான், ஜமாத்துடைய சட்டம், ஜமாத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ், எங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கு, நாங்க ஒரு அடிப்படையை வச்சுதான் குரான ஆய்வு செய்வோம். என்னடா அடிப்படை? ஹதீச மீறி என்னப்பா அடிப்படை உனக்கு? ஹதீச மீறி என்ன அடிப்படையை வச்சிருக்கிற? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னோம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் எப்படின்னு கேள்வி கேட்டார். இமாம் ஷாஃபி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க? எப்பா இஸ்திவானா தெரியும், அது எப்படிங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியாது, அதை பத்தி கேட்கறது பிதாத்துன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்க? இவனை தூக்கி கொண்டு போய் மதினாக்கு வெளியே விட்டுவாங்கட்டான், இவனை மதினாக்கு வெளியில கொண்டு போய் விட்டுவாங்கட்டான். புரியுதா இல்லையா? அப்ப நம்முடைய அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஆவை பொறுத்தவரை நாம் இது போன்ற சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு விளக்க சொல்ல மாட்டோம். அவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான் என்று அவனை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை தான் செய்யும். குழப்பங்களுக்கு நம்ம விளக்க சொல்ல போனா அடுத்தடுத்து ஒரு குழப்பத்தை அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். புரிஞ்சுங்களா இல்லையா? அடுத்து ஒரு விஷயத்தை கவனிங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து எது உங்களுக்கு சரியான அறிவிப்பு தொடரோடு கிடைச்சிச்சோ, இதெல்லாம் முக்கியமான விஷயங்க உங்களுக்கு. புரியுதா? நீங்க ஒரு மதரசால படிக்க போனா கூட உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அங்க உள்ள அமைப்பே வேற மாதிரி அமைப்பு, நல்லா பாதுகாக்கணும். வேற எங்கேயும் போய் நீங்க மதீனா மக்கால போய் படிச்சா கூட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு சொல்லித்தரதான் உங்களுக்கு நம்ம இப்போதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்து அகீதாவுடைய விஷயத்துல வேற எங்க போய் நீங்க படிப்பீங்களோ என்ன செய்ய போறீங்களோ, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. சில நேரங்களில் உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட நீங்க இதை திரும்ப திரும்ப கேட்டா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மது ரப்பி ஸிதனி இல்மா. என்ன பிரச்சனை? இந்த தத்துவவாதிகள் குழப்புற குழப்பம் என்ன? இதை பிஜேவும் சொல்றாரு இன்னைக்கு. புரியுதா? ஹதீஸுடைய விஷயத்தில் அவங்க சொல்லக்கூடிய குழப்பத்தில் ஏற்கனவே சொன்னது தான் இந்த குழப்பம். என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவதுங்க குரான்னு சொன்னால் அது ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஓதுறாங்கங்க, அதனால அது பிரச்சனை இல்லைங்க. ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்களேன், ஒரு சஹாபி தான் சொல்வார், நீங்கள் பாருங்களேன் ஒரு தாபிகி தான் சொல்வார், நீங்கள் பாருங்களேன் ஒரு தபு தாபிகி தான் சொல்வார், அப்புறம் ஒரு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு ஒருத்தராக சொல்லி சொல்லி தாங்க ஹதீஸ் வந்துச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுருக்கலாம்ல? எப்படி தப்பு செய்ய மாட்டாங்களா மனிதர்கள்னா? நிறைய பேர் சொன்னாங்கன்னா அப்போ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒருத்தர் ஒருத்தர் சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வரதானே செய்யும் அப்படின்னு மக்களுக்கு சொன்னால் கேட்குறோம் இப்படி பார்ப்போம். ஏன்னா எதிர்த்து சிந்திக்கக்கூடாதுங்கிறத முதல்ல அவங்க உருவாக்கிட்டாங்க, நாமளும் உங்களை உருவாக்குறோம். ஆனா எதுக்கு எதிராக சிந்திக்க கூடாதுன்னு உருவாக்குறோம்? குரானுக்கு ஹதீஸுக்கு எதிராக சிந்திக்க கூடாதுன்னு உருவாக்குறோம். நாமளும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு உருவாக்குறோம். ஆனா எதுக்கு எதிராக கேள்வி கேட்க கூடாதுன்னு? குரானில் வந்ததற்கு எதிராக, சஹீஹான ஹதீஸில் வந்ததற்கு எதிராக கேள்வி கேட்க கூடாதுன்னு உருவாக்குறோம். அவங்களும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு உருவாக்குறாங்க. எதுக்கு எதிராக? யாருக்கு எதிராக? ஜமாத்துக்கு எதிராக. ஜமாத்தை வழிநடத்தக்கூடிய அவங்களுடைய தலைவருக்கு எதிராக, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து அறிவுகளுக்கெல்லாம் மேலான அறிவு. புரியுதா இல்லையா? இதுதான் வித்தியாசம். இங்கேன்னு சொன்னா நாமும் சொன்னா என்ன மட்டும் சொல்லல, யாரெல்லாம் ஹதீஸின் அடிப்படையில் உங்களை வழிநடத்துவாங்களோ, இந்த சலஃபுகளுடைய சஹிஹான மன்ஹஜுடைய அடிப்படையில் வழிநடத்துவாங்களோ, அவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரது என்ன? குரான் வந்து விட்டா எதிர்த்து கேட்காதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்று வந்தால் எதிர்த்து கேட்காதீங்கன்னு சொல்லி தருவாங்க. நான் சொன்னதா இருந்தா நீங்க ஏத்துக்குங்க அல்லது மறுத்துருங்க, அல்லது அது ஹதீஸுக்கு முரண்பட்டால் என்னை நீங்கள் திருத்துங்கள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் 100க்கு மேல அவர் புக் எழுதியிருக்கலாம், ஆனா ஒரு புத்தகத்துல கூட இதில் தவறு இருந்தால் எனக்கு தெரிவிங்கள்னு எந்த புத்தகத்திலுமே கிடையாது. ஆயிரக்கணக்கான ஃபத்வாக்கள் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த ஃபத்வா கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் மிக அறிந்தவன்கிற வார்த்தையை சொன்னதே கிடையாது. குரான் தர்ஜமா எழுதுனப்ப கூட இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்களுக்கு சொல்லி காட்டுங்கள், திருத்திக்கிறது கிடையாது. ஏன்னா நான் எதை செய்யறேனோ அதை சரியாத்தான் செய்யறேன் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர். நான் எதை கூறுகிறேனோ அது சரி. நான் ஏன் அல்லாஹ் மிக அறிந்தவன்னு சொல்லணும்? எனக்கு சந்தேகம் இருந்தால் தானே சொல்லணும். அவங்க சொல்றாங்களே, தாபீன்கள் சொன்னாங்களே, சஹாபி சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் சந்தேகம் இருந்துச்சு, அவங்க சொன்னது சரியா தப்பானு, அதனால சொன்னாங்க. நான் தெளிவா சரியா புரிஞ்சு சொல்றேன், அதனால நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்போ என்ன செய்வாங்க, ஹதீஸுகளை ஏன் அவங்க மறுக்கிறாங்க, இவ்வளவு ஈஸியாக மறுக்கிறாங்கன்னா, அவங்க அறிவிப்பாளர்கள் ஏங்க இந்த பாருங்க, ஒரு பெரிய கூட்டமாக ஹதீஸ் அறிவித்தாங்கன்னு சொன்னால் அப்போ அதில் வந்து சந்தேகம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு வரும்போது யாராச்சும் ஒருத்தர் மறக்கலாம்ல, யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடலாம்ல அப்படின்னு அடிப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்கள் சொல்வது மிக மிக விபரீதமான ஒரு மோசமான கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க சொல்றபடி ஒருத்தர் சொன்னா சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல பேர் சொன்னா சந்தேகத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் நபியா அனுப்புற கான்செப்டே வேஸ்டா போயிடும். அல்லாஹ் ஒரு ஒரு காலத்திலையும் அல்லது ஒரு ஒரு ஊர்லையும் ஒரு ஒரு நபியை அனுப்புனாடா, நூறு நூறு நபியை அனுப்புனாடா? முந்தைய காலத்துல அல்லாஹ் நூறு நூறு நபியை அனுப்பியிருக்கிறான் ஒரே நேரத்துல, ஆனா வேற வேற பகுதியில் அனுப்பியிருப்பான். இவங்க சொல்றபடி பார்த்தா ஒரே பகுதிக்கு ஒரே நேரத்தில் எத்தனை நபி வேணும்? நூறு நபி வேணும். அப்பதான் ஓகே, அப்ப நூறு பேர் சேர்ந்து பொய் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் சொன்னது கரெக்டா. சரி, அடுத்து வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தபாலை கொடுத்து, தங்களுடைய சட்டங்களை கொடுத்து சஹாபாக்கள் அனுப்புனாங்க, பல பகுதிகளுக்கு அனுப்புனாங்க, பல நாடுகளுக்கு அனுப்புனாங்க, பல மன்னர்களுக்கு அனுப்புனாங்க. ஒரு ஒரு சஹாபியை அனுப்புனாங்களா, பத்து பத்து சஹாபியை அனுப்புனாங்களா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் சொன்னா தப்புக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருத்தர் சொன்னா சந்தேகம் வந்துடும், ஒருத்தர் சொன்னா குழப்பிடுவாரு அவர் உளறிடுவார்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய நபியை ஒருத்தராக தான் அனுப்பியிருக்கிறார், அந்த நபியும் தன்னுடைய தூதராக ஒருவராகத்தான் அனுப்புறாங்க. அப்ப அது தப்பா இருந்தா நபியே ஒருத்தர் போனா குழப்பிடுவாரு, நீங்க சொன்னதை சரியா புரிஞ்சிருக்க மாட்டாரு, ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பா அல்லாஹ் வந்தாரா? அப்படி இல்லையே. ரசூல் சுல்லாலிசன வாழ்நாளெல்லாம் தங்களுடைய தூதர்களை அனுப்பியது, ஜகாத்து வாங்க அனுப்பியது, சட்டங்களை சொல்லி அனுப்பியது, எல்லாம் ஒரு ஒருத்தர் தானே செஞ்சாங்க. அதுக்கு பிறகு தாபியன்கள் காலத்தில் எந்த ஒரு தாபியும் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாருன்னு சொன்னா, அப்படியா நீங்க வந்து ஒருத்தர் தானே சொன்னீங்க, இந்த மாதிரி எத்தனை சஹாபி கேட்டுக்கிறான்னு கேட்கவே இல்லை. அப்ப இந்த புரிதல் என்பதே தவறு. ஏன் நபியிடமிருந்து ஒரு சஹாபி கேட்க, ஒரு சஹாபியிடமிருந்து தாபியை கேட்டா அது நமக்கு ஒரு நபி சொன்னதை போலதான். அப்ப உங்களுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நபிக்கு அல்லாஹு தஆலா கியாமத்து வரைக்கும் லைஃபை கொடுத்துருக்கணும். அவங்க சொன்ன ஒவ்வொரு செய்தியையும் நமக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிக்கும் போது நம்ம திரும்ப போய் எங்க ரீகன்ஃபார்ம் பண்ணணும், இப்படி உங்களை பத்தி சொல்லப்பட்டுச்ச ரசூல்லா, இது உண்மைதானான்னு ரீகன்ஃபார்ம் பண்ணாதான் அதை நம்பவே முடியும். அல்லாஹ் பாதுகாக்க. சரி, இப்ப சஹாபாக்கள் வந்து போய் செய்தியை சொல்லும் பொழுது அந்த கேட்ட மக்கள் இருக்காங்களா, எங்கேயாவது வந்து இந்த மாதிரி உங்க தோழர் ஒருத்தர் வந்தார் இப்படி சொன்னார் இது உண்மை தானா எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? எங்கேயுமே இல்லை, புரிஞ்சு மாதிரி. ஆகவே இந்த ஒருத்தர் சொன்னாரு, ரெண்டு பேர் சொன்னாரு, அதனால நாங்க நம்ப மாட்டோம் சஹீஹான ஹதீச, அல்லது சஹீஹான ஹதீச நாங்க நம்பினாலும் கூட குரானோட ஒப்பிட்டு பார்த்துதான் நாங்க ஏற்றுப்போம், குரானுக்கு முரண்படாமல் இருந்தால் என்று யார் சொல்வார்களோ அவர்கள் வழிகேட்டுக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். புரியுதா இல்லையா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒருத்தர் குரான் அதாவது எந்த ஒருத்தர் ஹதீஸ்ல பொய்ய இட்டு கட்டினாலும் சரி, அந்த பொய்யான செய்தியை கண்டுபிடிக்கக்கூடிய அறிஞர்களே அல்லாஹ் வைத்திருந்தான். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஹதீஸ்ல பொய் சொல்றாங்களோ கண்டிப்பா அல்லாஹு தஆலா அவர்களுடைய முகத்திரையை மக்களுக்கு மத்தியில் காட்டி விடுவான். அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹு தஆலா மக்களுக்கு மத்தியில நிரூபித்து விடுவான். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கடலிலே ஒரு மனிதன் பொய் கூறினாலும், ஒரு மனுஷன் கடல்ல இருந்துகிட்டு பொய் சொன்னாலும் கூட அந்த மனிதன் கரைக்கு வந்து சேர்றதுக்குள்ளார அவன் பொய்யன் இப்படி பொய் சொல்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் கொண்டு வந்துருவான். அந்த அளவுக்கு ஹதீஸுக்காக தங்களை அர்ப்பணித்து ஹதீஸுகளை தேடி 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 பதிவு செய்து மனப்பாடம் செய்து தங்களது மாணவர்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்த அறிஞர்களை அல்லாஹுத்தலா கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஹதீஸில் ஒரு மனிதன் சந்தேகப்படுவானே ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை எங்கே இருக்கு? அந்த பிரச்சனை அவரிடத்தில் இருக்கின்றதை தவிர மார்க்கத்தில் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஆகவே ரொம்ப சுருக்கமான வார்த்தையில இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் எவ்வளவு விளக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. வஜமீஉ மா ஸஹ்ஹ மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின ஷர்இ வல் பயான். அப்ப ரெண்டுமே ரசூலுல்லாவிடமிருந்து வந்த ஷரியத்துன்னு சொன்னா அறியப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் சரி, அது ஒரு அறிவிப்பாளரை கொண்டு வந்திருக்கக்கூடிய சரியான விளக்கமாக இருந்தாலும் சரி, அப்ப நம்ம போடக்கூடிய கண்டிஷன் எது மட்டுமாக இருக்கும்? சஹீஹாக மட்டும் இருக்கும். சஹீஹாக மட்டும் இருக்கணும். அந்த அறிவிப்பாளர் அவருடைய விஷயத்துல, அதாவது அறிவிப்பாளர்கள் இமாம்களுக்கு மத்தியில அவர் சரியான அறிவிப்பாளர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கணும். சரியான அறிவிப்பாளர் என்ன, அது அதனுடைய கல்வியில நம்ம படிக்கலாம். சுருக்கமா என்ன, போய் பேசியிருக்க மாட்டார். புரியுதா? பெரும்பாவம் செய்திருக்கவும் மாட்டார். அப்ப வெளிப்படையா மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பாவத்தை துணிந்து செய்தவராக இருக்க மாட்டார். இப்ப எந்த அளவு பேணிருக்காங்க பாருங்க. முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லி காட்டேன். அது போக வெளியரங்கமான வடக்கு வழிபாடுகள் இபாதத்துகள்ல, புரியுதா உங்களுக்கு, அதுலயும் அவர் எவ்வளவு பேணுதல் உள்ளவராக இருக்கிறார். இப்ப இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பேர் பயணம் செய்வாங்க, அவங்களே அஞ்சு வேளை தொழுவ மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க ரொம்ப பேர் ஏமாந்தவங்க. பொதுவா மக்கள் அப்படித்தான். புரியுதா? பயன் செய்யறாங்களே, ரொம்ப பயங்கரமானது, எல்லாம் பாதுகாக்கணும். பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, கடைசியில் பார்த்தா அவரே துழுவ மாட்டார். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அதே போல இவ்வளவு பெரும்பாவங்கள் பார்த்தா அதுல அவங்க சூழப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்க இப்படிலாம் உள்ளவர்கள் மார்க்கத்தை பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்களா இருக்கும்போது ஹதீஸ் அறிவிப்பாளர்களாக ஒத்துக்கொள்வாங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்து தங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஒரு வரையறையை வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் சொல்வதை பாருங்கள், எங்களை பார்க்காதீர்கள். எப்படி? நான் சொல்றது கரெக்டா இருக்கா பாரு, என்னையே பாக்குறீங்களே, என்னையா பின்பற்ற போற? ஹதீஸை தானே பின்பற்ற போற. ஹதீஸை நீ சொல்றது தானப்பா ஹதீஸை எங்களுக்கு. ஒரு ஊர்ல போய் பயன் பண்ணப்ப சண்டைக்கு வந்தாரோ, என்ன என்னப்பா ஆச்சு, என்ன நீங்க புதுசு புதுசா அது சொல்றீங்க? இல்லையப்பா, சஹி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் தானே. சஹி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் அது எப்படி? எங்க அண்ணன் இது வரைக்கும் இந்த ஹதீஸ் சொல்லவே இல்லை. என்னடா உண்பாரு, 6000 ஹதீஸ் இருக்கு, 6000 ஹதீஸ் உங்க அண்ணன் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டாரா? அவர் கத்து கொடுத்ததுல உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துல இருக்கா? இப்படியே சண்டைக்கு வந்துட்டாங்க. இது ஹதீஸா இருந்திருந்தா எங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு, கிதாபுல இருக்குப்பா இந்த பாருப்பான்னு சொல்லிட்டு கிதாபுல சரி. அப்படியா இருக்குதா, இருக்குதா? இப்படி திருப்பாங்களாம் யார் தம்பிக்கார பார்த்த மாதிரி, எப்படி கிதாபு நானா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவங்க இப்ப என்ன செஞ்சாங்க, நம்ம இமாம்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல் இஸ்னாது மின தீன், மார்க்கத்தை சொல்லி கொடுப்பவர் யார் என்று அந்த அறிவிப்பாளர், அவரை பற்றி அறிவதும் அவர் நம்பகத்தன்மை உள்ளவராக இருப்பதும் அதுவும் மார்க்கத்தை சேர்ந்தது. எனவே நீங்கள் மார்க்கத்தை யாரிடம் படிக்கின்றீர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்படி சொன்னதா மாட்டிப்போமே, அப்படி சொன்னாதான் எவனும் நம்ம பின்னாடி வரமாட்டான. என்ன செஞ்சாங்க, நாங்கள் சொல்வதை கேளுங்கள், எங்களை பார்க்காதீர்கள் அப்படின்ட்டான். கேட்கறதுக்கு எப்படி, அப்பதான் யாரு வேணாலும் எதை வேணாலும் பேசிக்கிட்டு அவர் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இல்லைங்க, நம்ம மார்க்கத்தை சொல்றோம், நாமும் அதுபடி நடக்கணும், இல்லைன்னா நம்ம மார்க்கத்தை சொல்றதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாதானுங்க கொஞ்சமாவது அமல் வரும். 100க்கு 100 வராட்டி கூட கொஞ்சமாவது அமல் செய்யணுங்கிற பயம் வரும். இப்பதான் நீங்க ஒரு சட்டத்தை சொல்லிட்டீங்களே, தொழுகையை பத்தி பயன் பண்ணிட்டு அவரே தொழுவாம போவாரு. இவன் என்ன செய்வான், நம்ம வந்து அவர் சொன்ன பயனதாங்க கேட்கணும், அவர் துருவாட்டி அதை பத்தி நம்ம கேட்க கூடாதுங்கம்மா. புரிஞ்சு போச்சு, எல்லாம் பாதுகாக்க இதாக பிரச்சனை. இப்படிதான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி உருவாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல உருவாகி, எல்லாம் பாதுகாக்க. இப்ப கடைசியா இன்னொரு விஷயம், அதாவது சொன்ன விஷயம் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பல சஹாபாக்கள் அறிவிச்சிருந்தாலும் சரி, அல்லது ஒரு சஹாபி அறிவிச்சிருந்தாலும் சரி, புரியுதா, அல்லது ஒரு தாபிழி அறிவிச்சிருந்தாலும் சரி, பல தாபிழி அறிவிச்சிருந்தாலும் சரி, அவர் நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர் என்று இருக்கிறதா அப்படிதான் பார்ப்போம். சஹாபின் வந்துட்டு அவரை பத்தி எந்த சர்ச்சையுமே பண்ணக்கூடாது. ஏன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லா மேல பொய் சொல்ல மாட்டார்கள். குல்லுஹும் அதுல், அவர்கள் நல்லவர்கள் தான் என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று, புரியுதா. அதுக்கு பின்னாடி உள்ள அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவிப்பாளராக இருந்தா போதும். நம்ம பல அறிவிப்பாளர் இருந்தாதான் செய்தி நம்பகத்தன்மையானது என்ற நிபந்தனை நம்மளிடம் கிடையாது, புரியுதுங்களா. அப்ப ஹதீஸ் சஹீஹ் ஆகிவிட்டால் ஒரு சஹாபி ஒரு தாபிஈ என்று வந்திருந்தாலும் சரி, அல்லது பல சஹாபாக்கள் பல தாபிஈன்கள் என்று வந்திருந்தாலும் சரி, நம்மை பொறுத்த வரைக்கும் சஹீஹாக இருந்து விடுமேனால் அதற்கு அறிவை கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், புரியுதுங்களா. வேற ஒருத்தருடைய இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு, இல்லை எங்க இமாம் இப்படி சொல்லியிருக்கிறாரு, எங்க உஸ்தாத் இப்படி சொன்னாரு, அந்த விதமான மறுப்பும் நம்ம சொல்ல மாட்டோம். அவ்வளவுதான், ஹதீஸ் வந்துருச்சுன்னா அதோட நம்ம பிரச்சனையை முடிச்சுப்போம். அது எந்த ஒரு காரணத்தை கொண்டு அதை நம்ம மீற மாட்டோம், மீறக்கூடாது. புரிஞ்சா? சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.